இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
என் கோட்டையே, என் அடைக்கலமே, என் சூழ்ந்து காக்கின்றீர், உம் கரத்தில் எங்களை ஏந்துகின்றீர். நீரெங்கள் தேவனே, நீரெங்கள் தேவனே, என் கோட்டையே, என் அடைக்கலமே, எந்தன் புகலிடமே.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திருக்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய செய்தியின் தலைப்பு 5 கிரியைகள் 5 ஆசீர்வாதங்கள், 5 deeds 5 blessings என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் கூட நாம் படிக்க இருக்கக்கூடிய இந்த பாடத்தை நாம் நீதிமொழிகள் 3 அதிகாரத்திலிருந்து நாம் படிக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 3 அதிகாரத்திலிருந்து நாம் ஒவ்வொன்றாக படிக்க இருக்கிறோம். 1 கிரியைகள் என்ன என்று நாம் பார்க்கலாம். 1 ஆசீர்வாதம் என்ன என்று நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 3 அதிகாரத்திலே முதல் 2 வசனங்கள், என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நீதிமொழிகள் 3 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே 3 அதிகாரம் அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய அதிகாரம் என்று கூட நாம் சொல்லலாம். நீதிமொழிகள் 3 அதிகாரத்திலே அநேக ஆசீர்வாதங்களும் அநேக அறிவுரைகளும் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்க முடியும். இந்த நீதிமொழிகள் 3 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 2 வசனங்களாய் நாம் வாசிக்கும் பொழுது, முதல் வசனத்திலே நமக்கு வந்து நாம் இதை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றது, 2 வசனத்திலே அதற்கான ஆசீர்வாதத்தையும் சொல்கின்றது. இப்படியே நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் கிட்டத்தட்ட அநேக வசனங்களிலே நாம் அநேக காரியங்களை நம்மால் பார்க்க முடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. 10 வசனம் வரை இந்த காரியங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியதை பார்க்க முடியும். 1 வசனத்திலிருந்து 10 வசனம் வரை முதல் வசனம் இதை செய் என்று சொல்லும், 2 வசனம் அதை செய்தால் இந்த ஆசீர்வாதம் என்றும் சொல்லும். ஆகையால் இந்த 10 வசனங்களை இந்த நேரத்தில் கூட நாம் தியானிக்க இருக்கிறோம். நிச்சயமாகவே இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 3 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. முதல் வசனத்திலே ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றது, அல்லது ஒரு கிரியையை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றது. என்ன என்று பார்க்கும் பொழுது, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. நம் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும், கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று முதல் வசனம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, இரண்டாம் வசனம், அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். அப்படி என்றால் முதல் ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, நீண்ட ஆயுள், தீர்க்காயுசு, சமாதானம் என்று பார்க்கிறோம். இன்று அநேகர்கள் சமாதானத்தை தேடி அநேக இடங்களில் அவர்கள் செல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது. நீண்ட ஆயுசு பெற வேண்டும் என்று உடல் பயிற்சியிலிருந்து அநேக பயிற்சிகளை அவர்கள் மேற்கொள்வது உண்டு. ஆனால் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டால் நமக்கு நீண்ட ஆயுசு கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாகவே கிடைக்கும். ஏனென்று பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே அநேக பிரமாணங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அதிலே ஒரு பிரமாணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய உடலை நாம் எவ்வாறு ஆரோக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய உடலை நாம் ஆரோக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்னென்ன உணவை நாம் உண்ண வேண்டும், சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்க முடிகின்றது. ஆகையால் இப்படிப்பட்ட பிரமாணங்களை நாம் கை கொள்வதன் வாயிலாக நம்முடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது, நீண்ட ஆயுசையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, நீண்ட ஆயுசை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வேதம் சொல்லக்கூடிய காரியம் கற்பனைகளை கைக்கொள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். தேவனுடைய கற்பனைகளை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 20 வாசிக்கும் பொழுது, 5 மனிதர்களுக்கு என்று தேவன் கொடுத்த கற்பனையாய் பார்க்கிறோம். 10 முதல் 4 கற்பனை நாம் தேவனுக்கு செய்ய வேண்டிய கற்பனைகளாக இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 6 கற்பனைகள் நம்முடைய சகா மனிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கற்பனைகளாக இருக்கிறது. சகா மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கற்பனைகளை நாம் இப்போது பார்க்கலாம். 5 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, உன்னை ஈன்றெடுத்த பெற்றோர்களை நீ கனம் பண்ண வேண்டும், உன்னை ஈன்றெடுத்த பெற்றோர்களை நீ பாதுகாக்க வேண்டும், ஈன்றெடுத்த பெற்றோருடைய எல்லா தேவைகளையும் நீ சந்திக்க வேண்டும் என்று கற்பனை சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் குழந்தையாய் இருக்கும் பொழுது நம்முடைய தேவைகளை சந்தித்தவர்கள் அவர்கள். ஆகையால் அவர்கள் வயதாகும் பொழுது அவருடைய தேவைகளை நாம் சந்திக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு நீண்ட ஆயுசை தருவேன், உன்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன், உன்னை நான் பராமரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 13 கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இந்த கற்பனை நாம் தொடர்ச்சியாய் வாசிக்கும் பொழுது என்ன சொல்கின்றது என்று பார்க்கும் பொழுது, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே பிற மனிதர்களோடு எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பிறரை நாம் கொலை செய்யக்கூடாது. செயல்களால் மாத்திரமல்ல, அவளுடைய வாழ்க்கையிலே நம்முடைய வார்த்தையினால் கூட அவர்களை கொலை செய்யக்கூடாது, மனதை புண்படுத்தக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, மிக முக்கியமானது களவு செய்யக்கூடாது, பிறருடைய பொருளை திருடக்கூடாது, பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது. இந்த 3 காரியத்தை அல்லது இந்த 6 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யும் பொழுது என்ன நடக்கும், நம்முடைய சகா மனிதனிடத்திலே நமக்கு ஒரு அன்பு ஏற்படும், நல்ல உறவு ஏற்படும். இதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நீண்ட ஆயுசை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த கற்பனைகளை நாம் கை கொள்ளாமல் இருந்தால் என்ன நடக்கும், ஒருவேளை கொலை செய்து விடுகிறோம், விபச்சாரம் செய்து விடுகிறோம், களவு செய்து விடுகிறோம் என்றால் என்ன நடக்கும், அதை பார்த்தவர்கள் அல்லது அந்த ஜனங்கள் மத்தியிலே நாம் மாட்டிக்கொண்டோம் என்றால் என்ன நடக்கும், அவர்கள் நம்மை அடிப்பார்கள், நம்முடைய எலும்புகளை உடைப்பார்கள் போன்ற பல காரியங்களை செய்யக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். ஆகையால் தான் வேதம் சொல்லக்கூடிய காரியம், என்னுடைய கற்பனைகளை கை கொள், அவ்வாறு நீ கை கொள்ளும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு நீண்ட ஆயுசு கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், தீர் ஆயுசு கிடைக்கும். ஆகையால் உன்னுடைய பெற்றோர்களை நீ கொலை செய்யக்கூடாது, உன்னுடைய பெற்றோரிடமிருந்து நீ களவு செய்யக்கூடாது, பெற்றோர்களிடமிருந்து பொய் சாட்சி நீ சொல்லக்கூடாது என்ற காரியங்களை ஒன்றுக்கடுத்து ஒன்று இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. சரி, 2 ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 3:3 கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். 2 கிரியை சொல்லப்பட்டிருக்கிறது, 2 ஆசீர்வாதமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 3 வசனத்தை, கிரியை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கிருபை என்ன, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. அதாவது கிருபை என்றால் என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் தகுதியே இல்லாத நமக்காக அவர் மரித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து அந்த பரலோகத்திற்கான ஒரு பாதையை உண்டாக்கினார். அதுதான் கிருபை என்று பார்க்கிறோம். இப்படி என்றால் அந்த கிருபை நம்மிடம் இருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் அப்படி என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை மன்னித்தாரோ அதை போலவே நாம் பிறரையும் மன்னிக்க வேண்டும். முதல் காரியம். இரண்டாவது, சத்தியமும். சத்தியமும் என்றால் உண்மையுள்ள ஒரு மனிதனாக, சத்தியத்தை பேசக்கூடிய நபராக, பொய் பேசாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறரை மன்னிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். பிறரை நம்முடைய வாழ்க்கையிலே பிறருக்கு நாம் சத்தியத்தை சொல்லக்கூடியவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவர்களாகவும் நாம் வாழ வேண்டும். இரண்டாவது கிரியை என்ன என்று பார்க்கும் பொழுது, பிறரை மன்னித்து உண்மையாக நாம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? இரண்டாவது ஆசீர்வாதம், நான்காவது வசனம், அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவையும் நட்புத்தியையும் பெறுவாய். வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ அவ்வாறு செய்யும் பொழுது நீர் மனிதனுடைய பார்வையில் மாத்திரமல்ல தேவனுடைய பார்வையிலும் நீ எதை பெற்றுக்கொள்வாய் என்று பார்க்கும் பொழுது தயவை பெற்றுக்கொள்வாய், நட்புத்தியை பெறுவாய் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சற்று சிந்தித்து பாருங்களேன், நீங்கள் பிறரை மன்னிக்கும் பொழுது என்ன அங்கே ஏற்படுகின்றது? உங்கள் இருவருக்கான உறவு ஏற்படுகின்றது. நீங்கள் உங்களுடைய வேலையிலே உண்மையாக இருக்கும் பொழுது, உங்களுடைய குடும்பத்திலே உண்மையாக இருக்கும் பொழுது, அல்லது பிற மனிதர்களோடு உண்மையாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? உங்களுக்கான உறவு, நல்ல உறவு ஏற்படக்கூடியதை பார்க்கிறோம். இதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர்களுடைய பார்வையிலே உங்களுக்கு தயவும் நட்புத்தியும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதாவது அவர்கள் வாயிலாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்பதை இந்த நேரத்தில் கூட நாம் சரியாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதற்கு இணையாக மத்தேயு 5 44 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். வேதம் இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம், நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், நம்மை சபிக்கக்கூடியவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இவ்வாறு நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை பின்பற்றுகின்றோம் என்று பார்க்கும் பொழுது, உண்மையிலே நமக்கு தீங்கு விளைவிக்க நினைக்கக்கூடியவர்களை மன்னிக்கிறோம், மன்னித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிரியையை நாம் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். 45 வசனம், இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள், அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மலையை பெய்ய பண்ணுகிறார். நன்றாக பாருங்களேன், இந்த வேத வசனம் சொல்லக்கூடிய காரியம், நீங்கள் பிறரை நேசிக்கும் பொழுது, இந்த காரியங்களை செய்யும் பொழுது நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் இந்த கிரியைகளை செய்ய வேண்டும். 46 வசனம், உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களை பகைக்கிறவர்களுக்கே நீங்கள் பகைப்பீர்களானால் அதனால் உங்களுக்கு உண்டான பலன் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? நம்ம யார் சிநேகிக்கிறார்களோ அவர்களை சிநேகிப்போம், யார் நம்மை பகைக்கிறார்களோ அவர்களை நாமும் பகைப்போம். ஆனால் வேதம் நாம் வேறு ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது 47-48 வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சத்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சத்குணராய் இருக்க கடவீர்கள். அதாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், யார் நம்மை வெறுக்கிறார்களோ அவர்களை நாம் சிநேகிக்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. இவ்வாறு செய்யும் பொழுது பிதாவாகிய தேவன் சத்குணராய் இருக்கிறது போல நாமும் சத்குணராய் இருப்போம் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இப்பொழுது 3 ஆசீர்வாதம் என்ன, 3 கிரியை என்ன என்று நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 3:5 வசனம், 6 வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. நாம் செய்ய வேண்டிய கிரியை என்ன? நம்முடைய சொந்த புத்தியின் மேல் சாயக்கூடாது, நம்முடைய முழு இருதயத்தோடு யார் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும்? கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் 3 காரியம், தேவனை நம்ப வேண்டும், நம்முடைய சொந்த வேலையிலே நம்முடைய சொந்த நம்பிக்கையிலே சாயக்கூடாது. யாரை நாம் முழுமையாக நம்ப வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்ப வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது இதனால் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? 6 உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அவர் நம்முடைய பாதையை செவ்வைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதாவது நம்முடைய பாதையை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை சீரழிந்து போயிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை உடைந்து போயிருக்கலாம், ஆனால் அவர் மீண்டும் அதை சரி செய்வார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுய புத்தியின் மேல் சாயாமல் நம்முடைய முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, அவரை நம்பி அநேக காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய செயல்களும் நம்முடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். இதுதான் 3 ஆசீர்வாதம், நாம் செய்யக்கூடிய 3 கிரியை என்று பார்க்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நம்முடைய சொந்த புத்தியின் மேல் நாம் சாயக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்மை நாம் ஞானி என்று நினைக்கிறோம். அநேக நேரங்களில் கடலை விட்டு வழி விலகி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி நாம் செய்யக்கூடாது என்றுதான் நீதிமொழியில் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சரி, இப்பொழுது 4 காரியம் என்ன என்று நாம் பார்க்கலாம். 7-8 நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உன்னை நீ ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு நீ பயந்து தீமையை விட்டு விலகு. அநேக நேரங்களில் நம்மை நாம் ஞானி என்று நினைக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய கிரியை என்ன, 4 கிரியை என்ன என்று பார்க்கும் பொழுது, நம்மை ஞானி என்று நாம் எண்ணக்கூடாது, கர்த்தருக்கு பயந்து நாம் தீமையை விட்டு விலக வேண்டும். தீமையை விட்டு விலக வேண்டும், அதாவது பாவம் செய்யக்கூடாது. இது 4 கிரியை. இந்த 4 காரியத்தை நாம் செய்யும் பொழுது நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? 8 அது உன் நபிக்கை ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். அதாவது இவ்வாறு நீ செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்கும், உடைய எலும்புகள் வந்து பலனுள்ள எலும்புகளாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சில நேரங்களில் ஞானத்தோடு நாம் நடக்கும் பொழுது, தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது, தீமையை விட்டு விலகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்கிறோம். அதைத்தான் இங்கே வேதம் சொல்கின்றது. நீ உன்னை ஞானி என்று நினைத்து அநேக தவறுகளை செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை நீ ஞானி என்று நினைத்து அநேக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாய். இதெல்லாம் தவறு. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீ செய்யக்கூடிய பாவத்தை விட்டு விலகு. நீ செய்யக்கூடிய அயோக்கியமான காரியத்தை விட்டு விலகு. அவ்வாறு நீ செய்யும் பொழுது மாத்திரமே அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் வேண்டும், உங்கள் எலும்புகளில் பலன் வேண்டும் என்றால் நீங்கள் ஞானி என்று எண்ணக்கூடாது, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், தீமையை விட்டு விலக வேண்டும். இந்த காரியங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் சொல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அநேக வேதாகம உதாரணங்கள் இருந்தாலும் ஒரு வேதாகம உதாரணத்தை நான் உங்கள் முன் எடுத்து வைக்கிறேன். சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவன் தன்னை ஞானி என்று எண்ணினான், தன்னிடம் எல்லாம் இருக்கிறது என்று எண்ணினான், கர்த்தருக்கு அவன் பயப்படாமல் இருந்தான், அவன் தீமையை பின்பற்றக்கூடியவனாக இருந்தான். இது நிமித்தம் என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது, அவனை அவனுடைய எதிரிகள் கட்டி வைத்து அவனுடைய கண்களை நோண்டி அவனை 2 கட்டி வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். பலன் இழந்தவனாய் அவன் பரிதாபமாக பிறர் முன்பாக அந்நியர்கள் முன்பாக அசிங்கப்பட்டவனாக நின்றான் என்று பார்க்கிறோம். இருப்பினும் அவன் கர்த்தரை கூப்பிட்டான், கடைசி நேரத்து கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். ஆனால் அதற்கடுத்து அவனுடைய வாழ்க்கை என்னானது என்று பார்க்கும் பொழுது அந்த ஜனங்களோடு கூட அவனும் மரித்து போய்விடுகிறான் என்று பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே எலும்புகள் பலனாயிருக்க வேண்டிய எலும்புகள் பலவீனமாகிவிட்டது. ஆரோக்கியமாய் இருக்க வேண்டிய அவனுடைய வாழ்க்கை ஆரோக்கியமற்றதாய் மாறிவிட்டது. காரணம், அவன் கர்த்தருக்கு பயப்படவில்லை, பெற்றோர்களுக்கு பயப்படவில்லை, அவன் செய்யக்கூடிய தீமையை விட்டு விலகவில்லை. இன்று நாமும் அநேக நேரங்களில் சிம்சோனை போலதான் பாவ இன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அதை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். இப்பொழுது நாம் 5 கிரியைக்கும் 5 ஆசீர்வாதத்துக்கும் நாம் கடந்து செல்லலாம். நீதிமொழிகள் 3:9-10 உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதல் பலனாலும் கர்த்தரை கனம்பண்ணு. 5 கிரியை நாம் செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கும் பொழுது, நாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். எவ்வாறு கனம் பண்ண வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய தசம்பாகத்திலும் காணிக்கைகளும் நாம் செய்யக்கூடிய செயல்களும் அவரை கனம் பண்ண வேண்டும், அவர் மகிமைப்பட வேண்டும், அவரை நாம் உயர்த்த வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது என்ன நடக்கும், ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்கும் பொழுது 10 அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ இந்த காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் உன்னுடைய களஞ்சியங்களை பூரணமாய் நிரம்பச் செய்வார், உன்னுடைய ஆலைகளில் திராட்சரசத்தை புரண்டோடச் செய்வார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதை தான் மல்கியா 3:10 பார்க்கிறோம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசமாகங்கள் எல்லாம் பண்டைய சாலிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் ஏன் நம்மிடம் தசமாகத்தை கேட்கிறார் என்று பார்க்கும் பொழுது, ஏன் பொருளால் நாம் அவரை கனமண்ண வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம், அவருடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. அதாவது அநேகர்கள் தேவனுடைய ஆலயத்தை தேடி வருவார்கள், அநேகர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள், அநேக ஏழைகள் இருப்பார்கள், அவர்களுக்கெல்லாம் உதவும்படி நீங்கள் கொடுக்கக்கூடிய தசமாகமும் காணிக்கைகளும் அது பயன்படுத்தக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் தான் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய பொருளாலும் உன் விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 5 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும் பொழுது ஆண்டவர் 5 ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தரக்கூடியவராக இருக்கிறார். ஆகையால் நீதிமொழிகள் 3:1-10 வரை சொல்லப்பட்ட அந்த வசனங்களை நாம் தியானிப்போம், அதன்படி செய்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பினாண்டவரே, இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் கர்த்தரே ஆசீர்வதிங்க, அவர்களோடு கொண்டு பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்க எனக்கு தாவே ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். இந்த தொலைபேசி 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventicist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.